கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவரை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். இன்றும் இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கண்ணீரை துடைத்து கவலைகளை மாற்றி உங்கள் வாழ்வில் உயர்வையும் வெற்றியையும் செழிப்பையும் நிறைவாய் தங்கு ஆசீர்வதிப்பாராக. பொருட்களின் தரத்தை வைத்து வியாபாரி அறியப்படுகிறான். செயல்களின் தரத்தை வைத்து கிறிஸ்தவன் அறியப்படுகிறான். கசப்பான கடந்த காலத்தை மறந்துவிடு, ஆனாலும் அதன் மூலம் கற்ற பாடங்களை மறந்து விடாதே. வெறுப்பும் விரோதமும் உன்னை விட்டு விலகவில்லையே, இறைவனை விட்டு நீ விலகி இருக்கிறாய். இறைவனின் நீதிக்கு தலை வணங்க இன்று நீ மறுத்தால் மனிதனின் அநீதிக்கு நாளை நீ அடிபணிய நேரிடும். பாவங்களை குறித்து நீ மனம் கசக்கின்ற வரையிலும் வாழ்க்கையின் கசப்புகள் கரைந்து போவதில்லை. நேர்மையின் வெற்றி காலம் தாழ்ந்துதான் வருகின்றன, ஆனால் காலங்களால் அது விழாமல் நிற்கின்றது. இறைவனின் விதிகளை மதித்து வாழ தயங்கினால் சாத்தானின் சதிவழிகளில் மயங்கிவிட நேரிடும். தேவ அன்பின் அனலில் வாழ பழகியவனை உலகத்தின் சோதனை நெருப்புகள் ஒன்றும் செய்வதில்லை. சபத்தினால் ஏற்படும் மூன்று சம்பவங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சபத்தினால் ஏற்படுகின்ற மூன்று சம்பவங்கள். இந்த மூன்று சம்பவங்களை தியானிப்பதற்காக பரிசுத்த வேதாகமத்திலே 2 குறிப்பேடு அல்லது 2 நாளாகமம் 20 அதிகாரத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இந்த 20 அதிகாரத்திலே ஜோசபாத் என்ற ஒரு மனிதரை குறித்தும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்திலிருந்து, அவருடைய வாழ்க்கையில் சபத்தினால் ஏற்பட்ட சம்பவங்களில் இருந்து இந்த மாதம் வான்பரா வானொலி நிகழ்ச்சியிலே சபத்தினால் ஏற்படுகின்ற மூன்று சம்பவங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே வான்பரா குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தியானத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்களும் சப அனுபவத்துக்குள்ளே தூய ஆவியினால் வழிநடத்தப்படுவீர்கள் என்பது எனது அசைக்க முடியாத விசுவாசமாகும். ஆகவே இந்த சபம் என்ற தியானத்தை நானும் உங்கள் உள்ளங்களிலே சபத்தோடு காவிக்கொண்டு வருகிறேன். தூய் ஆவியானவர் உங்களை விடுதலையோடு வழிநடத்துவார். சபத்தை குறித்து பல நல்ல மொழிகளை நாம் அறிந்திருக்கிறோம். உதாரணமாக, உதட்டின் முனையிலிருந்து வருவது ஜபம் அல்ல, உள்ளத்தின் அடியிலிருந்து வருவதே ஜபம் என்று ஒரு மொழி கூறுவார்கள். உதட்டிலிருந்து வருவதல்ல, உள்ளத்திலிருந்து வருவதுதான் உண்மையான ஜபமாகும். உதட்டினால் நாம் பல மணி நேரங்கள் ஜபிக்கலாம், ஆனால் உள்ளத்தில் உணர்ந்து நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கும் பெரிய வல்லமை இருப்பதை நாம் காண முடியும். ஜபம் நிலைமைகளை மாற்றுகிறது, தேவன் மனிதரை மாற்றுகிறார் என்று இன்னும் ஒரு முதுமொழி உண்டு. ஜபம் நிலைமைகளை எல்லாம் மாற்றி போடுகிறதா? ஜபிக்கிறவர்களுக்கு சார்பாக அவர்களை சூழ்ந்திருக்கிற நிலைமைகளை ஜபம் மாற்றுகிறது. தேவன் மனிதரை மாற்றுகிறார். ஜபிக்கிறவரை தேவன் தனக்கு ஏற்றவராக மாற்றுகிறார். ஆகவே ஜெபம் நிலைமைகளை மாற்றுகிறது, இறைவன் மனிதரை மாற்றுகிறான். ஜெபமாகிய கோல் துன்பம் எனும் கற்பாறையில் நின்று ஆசீர்வாதம் எனும் நீரூற்றை புறப்பட செய்யும் என்று ஒரு முதுமொழி உண்டு. ஜெபமாகிய கோல் துன்பம் என்னும் கற்பாறையில் நின்று ஆசீர்வாதம் என்னும் நீரூற்றை புறப்பட செய்யுமா? அன்பு வான்பரா வாணன நேயர்களே, நீங்கள் ஜெபம் என்னும் கோலை எடுத்தவுடனே உங்களுக்கு முன்பாக தோன்றுகிற கற்பாறை துன்பம் என்னும் அந்த கற்பாறையில் நின்று ஆசீர்வாதம் என்னும் நீரூற்றை ஜெபம் கொண்டு வர வல்லதாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையையும் முழங்காலில் நிற்கும் ஒரு பக்தனையும் கண்டு சாத்தான் அஞ்சு நடுங்குகிறான், ஓடுகிறான் என்று ஒரு பக்தன் கூறியுள்ளார். கல்வாரி சிலுவையையும் முழங்காலில் நிற்கும் ஒரு பக்தனையும் கண்டு சாத்தான் அஞ்சு நடுங்குகிறான், ஓடுகிறான். ஆம், ஜெபிக்காமல் இருக்கிறவர்களை பிசாசு பல விதங்களிலே சூழ்ந்து கொள்ளுகிறான். ஜெபிக்காத குடும்பங்களை சத்துரு பல இச்சைகளினாலும் பல குழப்பங்களினாலும் இன்னும் பல பாவ இன்பங்களினாலும் அவர்களை சூழ்ந்து கொள்வார். ஆனால் ஜெபிப்பதற்காக முழங்கால் படியிடுகிற மனிதர்களை, ஜெபிக்கின்ற குடும்பங்களை காணும் பொழுது சத்துரு விலகி ஓடுகிறான், அவர்களை கண்டு பயந்து விடுகிறான். ஜெபத்துக்கு அந்நியன் ஜெயத்துக்கு அந்நியன் என்று ஒரு பக்தன் கூறினார். ஜெபிப்பதற்கு அந்நியனாய் இருப்பவர் ஜெயத்தை வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு அந்நியனாய் இருக்கிறான். ஆம், ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையிலே வெற்றியை காண முடிகிறது. ஜெபம் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறது, கவலை விசுவாசத்தை மறுதளிக்கிறது என்று இன்னும் ஒரு பக்தர் கூறினார். ஜெபம் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதா? ஜெபிக்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலிருந்து விசுவாச அறிக்கை வெளியே வருகிறது. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்காய் செய்வார், ஆண்டவரே இறனை கைவிட மாட்டீர் என்ற அந்த விசுவாச வல்லமை வெளியே வருகிறது. ஆனால் ஜெபிக்காமல் இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே வீணான கவலைகள் பயங்கள் எல்லாம் அவர்களை மூடிக்கொள்ளுகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்க மனமற்றவனின் ஜெபமும் கேட்கப்படுவதில்லை என்று ஒரு பக்தன் கூறினார். திருமறையும் அதைத்தான் கூறுகிறது. இறைவனுடைய வார்த்தையை கேட்க மனமில்லாதவர்களுடைய ஜெபமும் கேட்கப்படுவதில்லை. தேவன் ஜெபத்தின் நிறையை பார்ப்பாரே அன்றி எண்ணிக்கையை பார்ப்பதில்லை என்று ஒரு பக்தன் கூறியிருக்கிறார். இறைவன் ஜெபத்தின் நிறையை பார்ப்பாரே அன்றி எண்ணிக்கையை பார்ப்பதில்லையா? நாம் எந்த அளவுக்கு உண்மையான பரிசுத்தமான உணர்வுகளோடு கடவுள் மேல் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் என்பதைத்தான் கடவுள் பார்க்கிறாரே அல்லாமல் எவ்வளவு நேரம் எத்தனை ஜெபம் செய்கிறோம் என்பதை கடவுள் பார்ப்பதில்லை என்று ஒரு பக்தன் கூறியிருக்கிறார். இன்னொரு பக்தன் கூறும் பொழுது ஜெபத்தின் ரகசியம் ஜெயத்தின் ரகசியம் என்று கூறினார். ஜெபத்தின் ரகசியம் ஜெயத்தின் ரகசியம் என்று. ஆம் வான்பரா வாணன நேயர்களே, இப்படி ஜெபத்தை குறித்து பல பக்தர்கள் இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்கள் ஜெபத்தை குறித்து பல மொழிகளை கூறியிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் வந்த அனுபவங்களை அப்படியே வார்த்தையாய் கொட்டி இருக்கிறார்கள். ஆகவே இன்றும் இந்த வான்பரா நிகழ்ச்சியை கேட்கும் அன்பு வான்பரா வாணன நேயர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஜெபிக்க வேண்டும். தினமும் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக, தினமும் கடவுளை நோக்கி ஜெபிக்கிற குடும்பமாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் கொடுக்கும் வல்லமையை, கடவுள் காட்டும் வழிகளை, கடவுள் கொண்டு வரும் ஆசீர்வாதங்களை நீங்கள் காண முடியும். ஒருமுறை ஒரு துறவி ஒரு கரையிலிருந்து அக்கரைக்கு போக வேண்டும். அந்த துறவியினுடைய கையிலே அதை கடந்து போவதற்கு பணம் இல்லை. அப்பொழுது அதிலே அருகிலே நின்ற ஒரு மனிதரை பார்த்து, நீரும் அங்காலே போகத்தான் நிற்கிறீரா என்று கேட்டார். அவர் சொன்னார், ஆம், நானும் அக்கரைக்கு போகத்தான் நிற்கிறேன். துறவி சொன்னார், என்னிடத்திலே அங்காலே போவதற்கு பணம் இல்லை, ஆகவே நான் எப்படி போகலாம் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் சொன்னார், உம்மிடத்திலே பணம் இல்லை என்றால் நீர் அக்கரைக்கு போக முடியாது, என்று சொல்லிவிட்டு சற்று மௌனமாய் இருந்த அந்த மனிதர் மீண்டும் துறவியை பார்த்து கேட்டான், உமக்கு நீந்த தெரியுமா? துறவி சொன்னார், தெரியா. அப்ப அந்த மனிதர் சொன்னாராம், அக்கரைக்கு போகும் பொழுது தற்செயலாக ஒரு புயல் வந்து படகு கடலிலே மூழ்கினால் உமக்கு நீந்தி தப்ப தெரியாதே, என்ன ஆகும் உமக்கு? நீர் மரித்து போய் விடுவீரே என்று கேட்டார். அந்த துறவி ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தார். மீண்டும் அந்த மனிதர் அந்த துறவியை பார்த்து கேட்டார், அக்கரைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறீரே? உம்மிடத்திலே பணமும் இல்லை, எப்படி நீர் அக்கரைக்கு போகலாம் என்று நினைப்பீர் என்று கேட்டுவிட்டு அந்த மனிதர் மீண்டும் அமைதியாக நின்றார். சற்று மௌனத்துக்கு பின்பு அந்த மனிதர் அந்த துறவியின் மேல் இறக்கப்பட்டு, நான் உமக்கு பணம் கொடுக்கிறேன், நீர் என்னோடு வாரம், நான் அக்கறையிலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார். அப்படியாக இருவருமாக படகில் ஏறினார்கள், அக்கறையிலே போய் இறங்கினார்கள். அந்த மனிதர் துறவியை பார்த்து சொன்னார், துறவியே, என்னிடத்திலே மட்டும் பணம் இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கு நீர் இந்த கரைக்கு வந்திருக்க முடியாது என்று சொன்னாராம். அந்த மனிதர் துறவியை பார்த்து சொன்னார், என்னிடத்திலே மட்டும் இன்றைக்கு பணம் இல்லாமல் போயிருந்தால் நீர் இந்த கரைக்கு வந்திருக்க முடியாது என்று சொன்னார். அதற்கு அந்த துறவி அமைதியாக பதில் சொன்னாராம், அன்பு நண்பரே, உம்மிடத்திலே பணம் இருந்ததால் நீர் இக்கரைக்கு வந்தீர். என்னிடத்திலே பணம் இல்லை, எனக்கு நீந்தவும் தெரியாது, ஆனால் எனக்குள் கடவுள் இருக்கிறார். எனக்கு எப்பொழுது என்ன வேண்டும், நான் எப்பொழுது எங்கு போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பதை அவரே பொறுப்பெடுத்து அவரே என்னை வழி நடத்துகிறார். இன்றைக்கு நான் இங்கே வர வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். இந்த அக்கறைக்கு நான் வருவதற்கு உன் வழியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். ஆகவே என்னிடத்திலே பணமும் இல்லை, எனக்கு நீந்தவும் தெரியாது, ஆனால் என் வாழ்க்கையில் எப்பொழுது என்ன வேண்டும், என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் வணங்குகிற கடவுள் எனக்கு அதனதன் காலத்திலே தந்து என்னை வழி நடத்துவா என்று சொன்னாராம். அன்பு வாண்பரா, வானிலை நேயர்களே, பார்த்தீர்களா? ஒரு மனிதர் கடவுளை நம்புகிறார், ஒரு மனிதர் பணத்தை நம்புகிறார். பணம் இல்லை என்றால் அந்த மனிதரால் அக்கறைக்கு போக முடியாது என்பதுதான் அந்த மனிதருடைய நம்பிக்கை. ஆனால் கடவுளை நம்புகிறவர்களுக்கு என்ன இருந்தாலும், என்ன இல்லாமல் போனாலும், அந்த கடவுள் எங்கள் வாழ்க்கையில் வேண்டியவைகளை தந்து எங்களை வழி நடத்துவார் என்பதுதான் விசுவாசம். அதையும் கடவுள் அப்படியாக தந்து ஆசீர்வதிக்கிறார். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, இன்றைக்கு இந்த வான்பரா நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எதுவும் இருக்கலாம், எதுவும் இல்லாமல் போகலாம், ஆனால் நீங்கள் கடவுளை நம்பி கடவுளை நோக்கி நீங்கள் மன்றாடும் பொழுது அப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கடவுளுடைய வழி திறக்கப்பட வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் தன்னுடைய வழியை திறந்து உங்களை வழி நடத்துவதை நீங்கள் காண முடியும். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியவைகளை அதனதன் காலங்களிலே கொண்டு வந்து தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்திக் கொண்டு போவதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு வாண்பரா வாணனியர்களே, ஜெபம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்களை ஜெபம் வழிநடத்திக் கொண்டு போவதை காண முடியும். தாராளமாக ஒரு வாகனத்தை ஓட்டுகிறவர் வாகனத்திலே இல்லாமல், அந்த வாகனத்திலே எத்தனை மக்கள் வாகனத்திலே அமர்ந்திருந்தாலும் அந்த வாகனம் செல்ல வேண்டிய இடத்திற்கு போய் செல்ல முடியாது. வாகனம் ஓட்டுகிறவர் இருக்கும் பொழுதுதான் அந்த வாகனத்தை சரியாக ஓட்டிக் கொண்டு போக முடியும். அதுபோலவே எங்களுடைய வாழ்க்கையிலே என்னதான் இருந்தாலும் ஜெபம் நமது வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் அந்த ஜெபம் நம்மை சரியான பாதையிலே வழிநடத்தி செல்வதை நாம் காண முடியும். ஆகவே ஜெபிப்போம், தினமும் ஜெபிப்போம். ஜெபத்தை நமது வாழ்க்கையில் தினமும் நாம் கடைபிடிப்போம். உள்ளத்திலிருந்து ஜெபிப்போம், இறைவனை நோக்கி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவே, ஆண்டவரே, இரட்சகரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உள்ளத்திலே உணர்வோடு கூட நம்முடைய நண்பர்களோடு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறவினர்களோடு நாம் பேசுவது போல அந்த இறைவனோடு நாம் பேசுவோம். அந்த இறைவன் உங்களுடைய சத்தத்துக்கு பதில் கொடுப்பதை நீங்கள் காண முடியும். ஆகவே இன்று இந்த மாதம் நான் கூறியது போல ஜெபத்தினால் ஏற்படும் சம்பவங்கள், மூன்று சம்பவங்களை நாங்கள் ரெண்டு நாளாகவும் அல்லது ரெண்டு குறிப்பேடு 20 அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். மூன்று சம்பவங்கள். முதலாவது சம்பவம், ஜெபத்தினால் பயம் நீங்குகிறது. இரண்டாவதாக, ஜெபத்தினால் விடை கிடைக்கின்றது. மூன்றாவதாக, ஜெபத்தினால் வெற்றி கிடைக்கின்றது. மூன்று சம்பவங்கள். முதலாவதாக, ஜெபத்தினால் பயம் நீங்குகிறது. இரண்டாவதாக, ஜெபத்தினால் விடை கிடைக்கின்றது. மூன்றாவதாக, ஜெபத்தினால் வெற்றி கிடைக்கின்றது. ரெண்டு குறிப்பு, ரெண்டு நாளாகவும் 20 அதிகாரத்திலே வசனங்கள் 1-4 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மேயோனியர்கள் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். சிலர் வந்து யோசபாத்திடம், பெரும் திரளானோர் கடலின் அக்கறையில் இருந்தும் ஏதோமில் இருந்தும் உம்மை எதிர்த்து வந்து எங்கேதி என்ற அச்சூன் தாமராவில் இருக்கிறார்கள் என்றனர். அப்பொழுது யோசபாத்து அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி கொண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். அப்படியே யூதா மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினர். யூதாவின் எல்லா நகர்களில் இருந்தும் அதற்கென வந்திருந்தனர் என்று ரெண்டு குறிப்பேடு 2 நாளாகவும் 20 அதிகாரத்திலே 1-4 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, ஜெபத்தினால் பயம் நீங்குகிறது. ஜோசபாத்தையும் அவரோடு இருந்த மக்களையும் 3 நாட்டை சேர்ந்த மக்கள் சூழ்ந்து எதிர்த்து வந்தார்கள். திருமறை சொல்லுகிறது 20 அதிகாரம் 3 வசனத்திலே, அப்பொழுது யோசபாத்து அச்சமுற்று, எதிராளிகள் உம்மை சூழ்ந்து வருகிறார்கள் என்ற செய்தி யோசபாத்துக்கு அறிவிக்கப்பட்டதாம். அப்பொழுது யோசபாத் பயந்தா அச்சமுற்றா என்று திருமறை சொல்லுகிறது. அன்பு வாண்பர வாழின நேர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத பயங்களை, தேவையில்லாத மனச்சோர்வுகளை, தேவையில்லாத பதட்டங்களை கொண்டு வருவதுதான் எதிராளியாகிய அலகையினுடைய வேலையாக இருக்கிறது. கடவுளை நம்புகிறவருடைய வாழ்க்கையிலே அலகையாகிய சத்துரு அவருடைய வாழ்க்கையை நெருங்கி தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத அச்சங்கள், தேவையில்லாத குழப்பங்களை அவன் கொண்டு வர முயலுகிறான். அப்பொழுது யோசபாத் என்ன செய்தாராம் பாருங்கள், ஆண்டவரை நாடுவதில் உறுதி கொண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டாராம். கடவுளை அறிந்த யோசபாத், எதிராளிகள் எல்லாம் என்னை எதிர்த்து வருகிறார்களே என்று கேள்விப்பட்ட உடனே அவர் பயந்தார். பயந்த யோசபாத் எங்கேயோ ஓடி போய் ஒதுங்கி விடாமல், அல்லது எதிராளிகளை எப்படி நான் எதிர்க்கலாம் என்பதற்காக தன்னிடத்தில் இருக்கிற ஆள் பலத்தையோ ஆயுத பலத்தையோ அவர் நோக்கி பார்க்காமல் உடனடியாக கடவுளை நாடுவதிலே அவர் உறுதி கொண்டாராம். எதிலே அவர் உறுதி எடுத்தார் என்றால், கடவுளை நாடுவதிலே அவர் உறுதி எடுத்தார். அவருக்கு எதிராளிகள் சூழ்ந்து வந்திருக்கிறார்களே என்ற செய்தி வந்தவுடனே, பயம் வந்தவுடனே அவர் எதிலே உறுதி எடுத்தார் என்றால், அன்பு வான்பரா வாணனியர்களே, கடவுளை நாடுவதிலே அவர் உறுதி கொண்டார். எதிலே நமக்கு உறுதி இருக்க வேண்டும் என்றால், எதிலே நமக்கு திடமான முடிவு இருக்க வேண்டும் என்றால், கடவுளை நாடுவதிலே தான் நமக்கு உறுதி இருக்க வேண்டும். கடவுளை நோக்கி ஜெபிப்பதிலே தான் நமக்கு அசையாத தீர்மானம் இருக்க வேண்டும். அந்த தீர்மானம், அந்த உறுதி நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை, வெற்றியை கொண்டு வருவதை காண முடியும். யோசபாத்தினுடைய வாழ்க்கையின் முடிவிலே பார்க்கும் பொழுது, இந்த போராட்டங்களுக்கு பின்னணியிலே யோசபாத்துக்கு கடவுள் வெற்றி கொடுத்தார் என்பதை தான் நாம் அறிகிறோம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கடவுளுடையது என்று சொல்லி கடவுளே அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? யோசபாத் தன்னிடத்தில் இருக்கிற ஆட்பலங்களை நாடாமல், தன்னிடத்தில் இருக்கிற ஆயுத பலத்தை நாடாமல், தன்னை சூழ்ந்து வந்திருக்கிற எதிராளிகளை எப்படி தந்திரமாய் போய் வெற்றி கொள்ளலாம் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்காமல், முதலாவதாக என்ன நேர்ந்தாலும் சரி, எதிராளிகள் வந்து எங்கள் உயிரை கொன்று போட்டாலும் சரி, ஜெபிப்பதிலே நான் உறுதியாக இருக்கட்டும் என்று சொல்லி கடவுளை நோக்கி பார்ப்பதிலே உறுதியாக இருந்தாராம். ஆம் அன்பரானியர்களே, கடவுளை நோக்கி பார்ப்பதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும்.
தொலைபேசி இலக்கம் 416-6-2-8-5-9-4-5. எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com www.tamilgoodnews.com. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால், சகோதரர் இயேசு தவராஜன், 647-876-2734. அருள் தியானம் தொடர்கிறது.
அன்பு வாழ்வரா வாழ்வு நேயர்களே, ஜோசபாத் கடவுளை நோக்கி ஜெபிப்பதிலே உறுதி பூண்டார். அதனால் அவருக்கு வெற்றி கிடைத்தது. ஜோசபாத் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாதபடி சத்ரு அலகை தடை பண்ண முயற்சித்தான். எதிராளிகள் வழியாக வந்து தடை பண்ண முயற்சித்தான். ஆனால் ஜோசபாத் கடவுளை ஜெபிப்பதிலே ஆர்வமாய் தேடி ஓட ஆரம்பித்தார். உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலே கூட அப்படித்தான். நாம் கடவுளை தேடி போகும் பொழுது, கடவுளோடு வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாசத்திலே பல குறுக்கீடுகளை அலகை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வான். உங்கள் வாழ்க்கையை முன்னேற முடியாதபடி பல தடைகளை அவன் கொண்டு வருவான். உண்மையிலே, உத்தமத்திலே, நீதியிலே, கடவுளுக்குள்ளே, கடவுளுடைய ஊழியத்திலே நீங்கள் மேலே வளர்ந்து வர முடியாதபடி சத்துரு பல தடைகளை கொண்டு வருவதற்காக அவன் முயற்சி செய்வான். அப்பொழுதெல்லாம் நீங்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த யோசபாத்தை போல கடவுளை நோக்கி ஜெபிப்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிப்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். கடவுளை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கடவுள் எங்களுக்கு விடை கொடுக்கிறவர், என்னுடைய பயங்களை அவர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். பயம் இருக்கும் பொழுது முன்னேற முடியாது. நம்முடைய உள்ளத்திலே பயம் வந்துவிட்டதென்றால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நம்முடைய உள்ளத்திலே பயம் என்று ஒன்று வந்துவிட்டதென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றமான பாதைகளை நாம் கண்டுகொள்ள முடியாது. பயம் வந்துவிட்டதென்றால் சரியாக எந்த காரியத்தையும் நிதானத்தோடு செய்துவிட முடியாது. மாறாக ஒரு ஒதுங்கின உள்ளம், ஒரு எப்பொழுதுமே ஒரு பயந்த எண்ணங்கள், எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மனச்சோர்வு நம்மை சூழ்ந்துவிடும். ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது, அந்த சோர்வுகள், அந்த மன தளர்வுகள், நம்முடைய பயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இருள்கள், மந்தமான நிலைகள் எல்லாம் தாண்டி என் ஆண்டவரால் எல்லாம் முடியும், என் தேவன் எனக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பார் என்ற ஒரு மன உறுதியை, தைரியத்தை ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். லூக்காஸ் நற்செய்தி நூல் 5 வசனங்கள் 1-11 வரை உள்ள திருமறை பகுதியை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, பேதுரு இராம் முழுவதும் மீன் பிடிப்பதற்காக பாடுபட்டார். ஒரு மீனும் பிடிபடவில்லை. மறுநாள் காலை அவர் மீண்டும் கரைக்கு வந்து தனது வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார், துப்புரவு செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அவருடைய படகிலே ஏறி போதிப்பதற்காக அனுமதி கேட்டார். பேதுரு அனுமதி கொடுத்தார். சற்று நேரம் ஆண்டவர் இயேசு கரையோரமாயிருக்கிற மக்களுக்கெல்லாம் அவருடைய அரசை பற்றி போதித்த பின்பு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது நீ இந்த வலையை கொண்டு போய் ஆழமாய் ஓடு. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த வலையை கொண்டு போய் நீ ஆழமாய் போடு. பேதுரு சொல்லுகிறார், ராம் முழுவதும் ஆண்டவரே, நான் பாடுபட்டேன், ஒரு மீனும் பிடிபடவில்லை, ஆனால் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நம்பி நான் போகிறேன், ஆனால் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நம்பி நான் போகிறேன் என்று சொல்லி பேதுரு போனான். வலையை போட்டான், ஆழமாய் கொண்டு போய் வலையை போட்டான். திரளான மீன்கள் அந்த வலையிலேயே பிடிபட்டதாம். மற்ற பல படகுகளுக்கும் அவர் வரவழைத்து உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டார். அன்பு வாழ்வரான நேயர்களே, இது ஒரு கதை அல்ல, இது ஏதோ பைபிளில் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக பரிசுத்த திருமறையில் எழுதப்பட்ட ஒன்றல்ல, இது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவமாகும். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான். அழகை சத்ரு பல வழிகளிலே நீங்கள் முன்னேற முடியாதபடி, வெற்றி கொள்ள முடியாதபடி பல தடைகளை கொண்டு வருவான், சோர்வுகளை கொண்டு வருவான். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இப்போ நீ போய் உன் வலை ஆழமாய் போடு என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை வரும். ஆண்டவரே, இதுவரை காலமும் நான் என் முயற்சியிலே பாடுபட்டேன், இதுவரைக்கும் ஆண்டவரே என்னால் முடியும் என்று நான் நினைத்தேன், ஆனால் அது முடியவில்லை. ஆனால் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை நம்பி நான் போகிறேன், ஆனால் இப்பொழுதோ உம்மை நம்பி நான் போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் போக ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது பாருங்கள், கடவுள் கொடுக்கும் திரளான ஆசீர்வாதங்களை நமது வாழ்க்கையிலே காண முடிகிறது. அன்பு வாழ்வரான வாழ்நிலை நேர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு எத்தனையோ தடைகள் வந்திருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், பயந்து போயிருக்கலாம், எனக்கு என்ன ஆகப் போகிறதோ என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம், ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடந்தது, என் வாழ்க்கையில் முடிந்து போகட்டும், என் வாழ்க்கையில மரணம் வந்தால் எனக்கு நன்றா இருக்குமே என்று சொல்லி கண்ணீரோடு, வேதனையோடு, மன விரக்தியோடு இன்றைக்கு நீங்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். தூயாவியானவர் இன்றைக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில வெற்றியை, விடுதலையை நீங்கள் காண முடியும். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்தில் தான் கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். யோசபாத்தை போல கடவுளை நோக்கி இப்பொழுது பாருங்கள். ஆண்டவர் கொடுக்கும் விடுதலையை, ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் கொடுக்கும் வெற்றியை நீங்கள் பெற்றுக் கொள்வதை நீங்கள் காண முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஒன்றி குறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திரு
அன்பு வாழ்வரா வாணியர்களே, ஜோசபாத்துடைய வாழ்க்கையிலே எதிராளிகள் சூழ்ந்து பயமுறுத்தினார்கள். உன்னை அழைக்கப் போகிறோம், உன்னை தாக்கப் போகிறோம், உன் ஜனங்களை எல்லாம் கொல்லப் போகிறோம், கைப்பிடிக்கப் போகிறோம், அதாவது கைது செய்ய போகிறோம் என்று எல்லாம் அவரை சூழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஜோசபாத் அவைகளை அந்த பயங்கரமான செய்தியை கேட்ட பொழுது கடவுளை நோக்கி ஜெபிப்பதிலே உறுதியாயிருந்தார். ஆண்டவர் அவருக்கு வெற்றியை கொடுத்தார். நீங்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது பயம் நீங்குகிறது. அந்த திருமறை பகுதி என்ன சொல்லுகிறது பாருங்கள். 2 குறிப்பேடு 2 நாளாகமும் 20 அதிகாரத்திலே வசனங்கள் ஒன்றில் இருந்தது. பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மேயோனியர்கள் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். எதிராளிகள் தனித்தனியாக வரவில்லை, அவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்தார்கள். 3 பகுதியினரும் ஒன்று சேர்ந்து கடவுளை நம்புகிற அந்த யோசபாத்தை எதிர்த்து வந்தார்களாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, திடீரென ஒரே நேரத்திலே உங்களுக்கு பல பக்கத்தில் இருந்து சோதனை வருகிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா? சோதனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை உங்கள் குடும்பத்தை தாக்கும்படி வருகிறது. அப்பொழுது யோசபாத் என்ன செய்தாராம் பாருங்கள், 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி கொண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். யோசபாத் என்ன செய்தாராம், யூதா மக்கள் யாவரையும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூடி வந்தார்கள் என்று 4வது வசனம் சொல்லுகிறது. அப்படியே யூதா மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினர். யூதாவின் எல்லா நகர்களில் இருந்தும் அதற்கென பெரியோர்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள் என்று பரிசுத்த திருமறையிலே பார்க்கிறோம். எதிராளிகள் ஒரு பக்கம் ஒன்று கூடுகிறார்கள் யோசபாத்தை எதிர்ப்பதற்காக. அப்பொழுது யோசபாத் என்ன செய்கிறார், தன்னோடு இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஜெபத்திலே ஒன்று கூடும்படி கட்டளையிடுகிறார். இப்பொழுது 2 கூட்டம் ஒன்றாய் திரளுகிறது. 1 கூட்டம் யோசபாத்தை எதிர்த்து வருகிறது, இன்னொரு கூட்டம் யோசபாத்தோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்தை எதிர்த்து வந்தார்கள். இப்பொழுது யோசபாத் என்ன செய்கிறார், தன்னோடு இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடவுளை நோக்கி ஜெபிப்பதற்கு அவர் வழி அமைக்கிறார். அன்பு ஆண்டவர்களே, உங்களுக்கு பல பக்கங்களில் ஒன்றாக சோதனைகள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் குடும்பமாய் கடவுளை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். குடும்பமாய் ஒன்று சேர்ந்து உங்கள் கடவுளை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் சிதறிவிடக் கூடாது. நீங்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த கடவுள் உங்கள் சார்பாக நின்று போராடுவதை நீங்கள் காண முடியும். யோசபாத்துக்கு சோதனை, யோசபாத்துக்கு அவருடைய எதிராளிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்து வந்தார்கள். ஆனால் யோசபாத் தனித்து போகவில்லை, மாறாக யோசபாத் தன்னோடு இருந்தவர்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார், ஒன்று சேருங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார் என்று. ஆம் அன்பு வாழ்ந்தரவான நேர்களே, உங்கள் வாழ்க்கையிலே என்ன நேர்ந்தாலும் சரி கடவுளை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கும் மகத்தான விடுதலையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண முடியும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். ஜோசபாத்தோடு இருந்த ஆண்டவரே, ஜோசபாத்துக்கு அவருடைய எதிராளிகள் சூழ்ந்து வந்த பொழுது அவர் ஜெபிப்பதற்காக உறுதி கொண்டார். ஜெபத்தினால் வெற்றியை பெற்றுக் கொண்டார். யோசபாத்துடைய உள்ளத்திலே பயம் வந்த பொழுது அவர் உண்மை நோக்கி பார்த்தார். பயம் நீங்கியது, வெற்றி கிடைத்தது. அதுபோல ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வான்பரா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் மேலே உமது வல்லமை இறங்கி வரட்டும். உம்முடைய பரிசுத்தாவின் பிரசன்னம் இறங்கி வரட்டும். யாரெல்லாம் பயந்து போய் மனமுடைந்து போய் கண்ணீரோடு கவலையோடு மன விரக்தியோடு இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலே ஒரு உற்சாகத்தின் வல்லமை, பரிசுத்தாவியானவரே உம்முடைய விடுதலையாக்குகிற ஒரு பிரசன்னம் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். யோசபாத்தோடு இருந்து யோசபாத்துக்கு வெற்றியை கொடுத்த ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாகிய வெற்றியை இவர்களை வைத்து அகன்று போகும்படி நான் கட்டளையிடுகிறேன். தேவனுடைய கரங்களை ஆசீர்வதிப்பதாக, தேவனுடைய வல்லமை இப்பொழுது இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, நோயோடு இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் உம்மிடத்திலிருந்து இப்பொழுதே விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். உடைய கண்ணீரை துடைத்திரளம், கவலையை நீக்கியரிடம் ஆண்டவரே, நோயின் படுக்கையில் இருந்து விடுதலை தந்திரளம், பொல்லாத பிசாசின் வல்லமையில் இருந்து விடுதலை தந்திரளம். உடைய குடும்பங்களிலே வீசிக் கொண்டிருக்கிற புயல் அடங்கட்டும். உடைய குடும்பங்களை சூழ்ந்திருக்கிற இருள் இவர்களை விட்டு நீங்கி போகட்டும். இதோ இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை, பெற்றோர் பிள்ளைகள் உறவை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, வெற்றி தருவீராக. இதோ என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்கள் இப்பொழுதே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுதே உம்மிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக நன்றி கூறுகிறேன். இப்பொழுதே பரலோக தேவனே, உம்மிடத்திலிருந்து விடுதலையை, வெற்றியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-876-2734-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புரா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புரா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
வார்த்தைகள் இல்லாமல் பேசினேன், கண்கள் இல்லாமல் ரசித்தேன், காற்று இல்லாமல் சுவாசித்தேன், கவலைகள் இல்லாமல் வாழ்ந்தேன், என் தாயின் கருவறையில் மட்டும். ஆனால் நான் உலகை காணத் தொடங்கிய பின்னர் என்று அந்த வரிகளை எழுதியவர் வெறும் பக்கத்தை மற்றவரின் யூகத்துக்கு விட்டுள்ளார். வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை சொல்லுகின்றது. இந்த வாழ்க்கை நிதர்சனம் பற்றி பல உண்மைகளை உணர்ந்து கொள்கின்றோம். இது பற்றி ஒரு சுவாமிஜி சொன்ன கதை அன்பர்களே உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கக்கூடும். தெரிந்தால் என்ன, மீண்டும் கேட்போமே.
அந்த கிராமத்து சிறுவன் ஒருவன் ஆற்றங்கரைக்கு விளையாடச் சென்றான். அங்கு என்னை காப்பாற்றுங்களேன், என்னை காப்பாற்றுங்களேன் என்ற அலறல் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அந்த ஆற்று தண்ணீரில் மீன்பிடி வலையில் வசமாக மாட்டிக்கொண்ட ஒரு முதலைதான் இப்படி பரிதாபமாக அந்த சிறுவனை பார்த்து கத்தியது. அந்த சிறுவன் அந்த முதலையிடம், உன்னை காப்பாற்றினால் நீ என்னை விழுங்கி விடுவாய் என்று சொன்னான். ஆனால் முதலையோ, இல்லை, உன்னை நிச்சயமாக சாப்பிட மாட்டேன், இது என் பிள்ளைகள் மேல் சத்தியம் என்றது. முதலையின் பேச்சை நம்பி சிறுவன் அது சிக்கிக் கொண்டிருந்த வலையை அறுக்கத் தொடங்கினான். உடனேயே முதலை அவனின் காலை இறுக பிடித்துக் கொண்டது. உடனே சிறுவன், அட பாவி, இது நியாயமா என்றான். அதற்கு முதலை, அதற்கு நான் என்ன செய்வது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு சிறுவனை மெதுவாக விழுங்கத் தொடங்கியது. அந்த சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லை. ஆனால் நன்றி கெட்ட அந்த முதலையின் சித்தாந்தம்தான் அவனுக்கு புதிராக இருந்தது. முதலையின் வாய்க்குள் சென்று கொண்டிருந்த சிறுவன் பக்கத்து மரங்களில் இருந்த பறவைகளிடம் நியாயம் கேட்டான். அப்போது அவைகள், முதலை செய்வது சரிதான், ஏனெனில் நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மரத்தின் உச்சியில் போய் பாதுகாப்புக்காக கூடு கட்டி முட்டையிடுகிறோம், ஆனால் பாம்புகள் அதை எளிதாக குடித்து விடுகின்றன என்றன. பின்னர் அங்கு நின்ற கழுதையிடமும் நியாயம் கேட்டான் சிறுவன். அதுவும் முதலையின் செயலை நியாயப்படுத்தியது. நான் இளமையாக இருந்த காலத்தில் எனது எஜமான் சக்கையாக வேலை வாங்கினான். வயதாகி எனக்கு ஒன்றும் செய்ய முடியாத காலத்தில் என்னை விரட்டி விட்டுவிட்டான். எனவே இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சொன்னது. கடைசியாக அவ்விடத்தில் நின்ற ஒரு முயலை பார்த்து நியாயம் கேட்டான் சிறுவன்.
அந்த முதலை சொல்வதை என்னால் ஏற்க முடியாது, அது பிதற்றுகின்றது என்று முயல் சொன்னதும் சிறுவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ஆனால் முதலைக்கோ கடும் கோபம். அது சிறுவனின் காலை கவியபடியே முயலோடு வாதாடத் தொடங்கியது. அப்போது முயல், நீ சிறுவனை கவியபடியே பேசுவதால் நீ பேசுவது எனக்கு சரியாக புரியவில்லை என்றதும், நான் விட்டால் அவன் ஓடிவிடுவான் என்றதும் முதலை, என்ன நீ உனது வால் பலத்தை நம்பாமல் பேசுகின்றாய் என்று முயல் சொன்னதும் அது சிறுவனை விட்டது. உடனே முயல் சிறுவனிடம், ஓடிவிடு, ஒரு நிமிடம் கூட இங்கு நிற்காதே என்றது. சிறுவன் ஓடியபோது அவனை அடிக்க வாளை உயர்த்தியது முதலை. ஆனால் முடியவில்லை. வலையில் சிக்கியிருந்த வால் பகுதியையும் சிறுவன் அறுக்கும் முன்னே தான் அவனை விழுங்க தொடங்கியிருந்தது அப்போதுதான் முதலைக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது முயல் முதலையிடம், இப்போது புரிகின்றதா, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று பதிலுக்கு சித்தாந்தம் பேசியது. சிறுவன் ஓடிச் சென்று கிராமத்தினரை அழைத்து வந்தான். அவர்கள் அந்த முதலையை கொன்று போட்டனர். அப்போது சிறுவனோடு வந்த நாய் ஒன்று அந்த புத்திசாலி முயலை துரத்தி கொன்றது. அப்போது சிறுவன், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அன்பர்களே, இந்த நமது வாழ்க்கையின் பல புதிர்களை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது எவ்வளவு உண்மை!
இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு செலவழிக்க வேண்டுமெனில் அந்தந்த நிமிடத்தில் வாழுங்கள் என்று சொல்கிறார்கள்.
சரி நேர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வந்து பாரும் என் நிறைவா, வந்து பாரும்.
உமது மக்களும் அவர்கள் மண்ணும் தீக்கிரையாய் போன நிலையை,
உமது மக்களும் அவர்கள் மண்ணும் தீக்கிரையாய் போன நிலையை,
வந்து பாரும் என் நிறைவா, வந்து பாரும். வந்து பாரும் என் நிறைவா, வந்து பாரும்.
நீங்கள் பாட கலை வளர்த்த மட்டு நகர்பட்ட கோலம்,
நீங்கள் பாட கலை வளர்த்த மட்டு நகர்பட்ட கோலம்,
வந்து பாரும் என் நிறைவா, வந்து பாரும். வந்து பாரும் என் நிறைவா, வந்து பாரும்.
முன்றாய் வாழ்ந்த இனம் சூழ்ச்சியினால் பிரியும் நிலையை,
நாளு முன்றாய் வாழ்ந்த இனம் சூழ்ச்சியினால் பிரியும் நிலையை,
வந்து பாரும் என் நிறைவா, வந்து பாரும். வந்து பாரும் என் நிறைவா, வந்து பாரும்.
நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரால் தயாரித்து வழங்கிய வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.